ஹரே கிருஷ்ணா. சென்றைய பகவத்கீதை உபன்யாசத்துல வந்து நம்ம 4வது அத்தியாயம் 36வது ஸ்லோகம் படிச்சோம். அத்தியாயம் 4 பதம் 36. அபிச்சேதசி பாபேப்ய சர்வேப்ய பாப கிருத்தம சர்வம் ஞான பிளவே நைவ விஜீனம் சந்தரிஷ்யசி. மொழிபெயர்ப்பு தெய்வத்திற அபேச்சரணார்ந்த பக்திதான் சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய ஸ்ரீல பிரபுபாத் ஜெய. பாவிகளிலெல்லாம் பெரும் பாவியாக நீ கருதப்பட்டாலும் உன்னதமான ஞானம் எனும் படையில் நீ நிலை பெற்று விட்டால் உன்னால் துன்பக் கடலை கடந்துவிட முடியும். ஹரே கிருஷ்ணா. இங்க நம்ம அந்த வங்காரம் நம்ம ஊர் எதுங்க? காங்கேயனூர். காங்கேயனூர் இல்ல. எவ்வளவு பேர் ஜபம் பண்றாங்க இங்க வந்திருக்கிறவங்கல? ஜபம் பண்றவங்க யாரா இருக்காங்களா? ஒரு மாதாஜி, ரெண்டு பேரு பிரபு தெரியும். ஓகே ஓகே. ஒரு 4-5 பேர் ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? மற்றவங்களாம் புதுசு, இதுதான் முதல் தடவை இல்லையா? முதல் தடவை ஹரே கிருஷ்ணா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. வெரி குட். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனித வாழ்க்கை ரொம்ப அபூர்வமானது இல்லையா? நம்ம அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு உயிரினங்களை பார்க்குறோம் இல்லையா? தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சி வகைகள், கரெக்ட் பார்க்குறோமா இல்லையா? தாவரங்கள்ல நிறைய வகை இருக்கு. ஒவ்வொரு ஜீவராசிலும் எண்ணற்ற வகை இருக்கு. மொத்தம் வந்து 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 84 லட்சம். ஜலஜா நவலக்ஷாணி ஸ்தாவரா லக்ஷவிஞ்சதி கிருமையோர் ருத்ரசங்கரா பக்ஷி நாம் நவலக்ஷணம். தண்ணீர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 9 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. கடல்வா நீர்வாழ் உயிரினங்கள் எவ்வளவு இருக்கு? 9 லட்சம். அப்புறம் தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சி வகைகள், எவ்வளவோ ஜீவராசிகள் எல்லாம் தாண்டி நம்ம மனுஷ பிறவை எடுத்திருக்கோம். புரிஞ்சுதா? எவ்வளவு பிறவை எல்லாம், எவ்வளவு உயிரினங்கள்லாம் தாண்டி நம்ம மனுஷ வாழ்க்கையை கிடைச்சிருக்கோம். அதனாலதான் பிரஹ்லாத் மகாராஜன் ஒரு அற்புதமான பக்தர், மிக உயர்ந்த வைஷ்ணவர். பிரஹ்லாத் மகாராஜா என்ன பிரார்த்தனை செய்யறார்? அவருடைய பிரார்த்தனையில நம்ம என்ன அறிவுரை கொடுக்கிறாருன்னா, துர்லப மானுஷ ஜென்மம். இந்த மனித வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அரிது, துர்லபம். துர்லபம்னா கிடைத்தலுக்கு அரிது, அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது எல்லாருக்கும். அப்ப நம்ம ரொம்ப புண்ணிய பண்ணிருக்கிறோம். எவ்வளவு ஜென்மங்களா ரொம்ப புண்ணிய செய்ததுனாலதான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மனித வாழ்க்கை கிடைச்சிருக்கு. கௌமாரம் ஆக்கிரதே பிரஜா தர்மான் பாகவாதா மிக துர்லப மானுஷ ஜென்மம். பிரஹ்லாத் மகாராஜ் என்ன நமக்கு சொல்றாருன்னா, கௌமாரம்னா குழந்தை வயசு. சின்ன வயசுல இருந்தே ஒருத்தருக்கு பாகவதம் சொல்லி கொடுக்கணும். கௌமாரம் ஆக்கிரதே தர்மான் தர்மான் பாகவதா மிக பாகவத தர்மம். பாகவத தர்மம்னா என்னது? பாகவதம்னா என்னது? பாகவதன்னா பகவானை பற்றி பாகவதர்கள், பகவானுடைய பக்தர்கள். பகவானுக்கும் பகவானுடைய பக்தர்களுக்கும் இடையிலான அன்பு பரிமாற்றத்தை வந்து குழந்தையில் இருந்தே ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றாரு. யாரு? பிரஹ்லாத் மகாராஜ். கோமாரம் ஆக்கியதே பிரஜா தர்மான் பாகவதாக. ஏன், எதனால குழந்தையிலிருந்தே ஒருத்தருக்கு பாகவத கதை சொல்லிக் கொடுக்கணும்னா, துர்லப மானுஷ ஜென்மம். இந்த மனித வாழ்க்கை ரொம்ப அரிது, கிடைக்காது அவ்வளவு சுலபமா. எவ்வளவோ பிறவிகளா செய்த புண்ணியத்துலதான் நம்ம மனுஷங்களா பிறந்திருக்கோம். அப்படி ஒருத்தர் மனுஷனா பிறந்தா கூட பாரத பூமியில பிறக்க இன்னும் பாக்கியம் பண்ணிருக்கணும். எவ்வளவு மனுஷங்க இருக்காங்களே, அமெரிக்கர்கள், ஜப்பான்காரங்க, மங்கோலியர்கள், சைனாக்காரங்க, ரஷ்யாக்காரங்க, டிவில எல்லாம் பாக்குறோம் இல்லையா, நீக்ரோக்காரங்க, நைஜீரியாக்காரங்க, சவுத் ஆப்பிரிக்காக்காரங்க, எவ்வளவோ விதவிதமான வெரைட்டி வெரைட்டியா ஜனங்களை பாக்குறோம். கரெக்ட். மனுஷ வாழ்க்கை வந்ததுக்கு நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். அதிலும் பாரத பூமியில பிறந்து இன்னும் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். சரி, பாரத பூமியில பிறந்தவங்க எல்லாருமே பக்தி பண்ணிடுறாங்களா என்ன? இல்லையே இல்லையா? அதுல கொஞ்சம் பேர் தான். நிறைய பேர் பக்தி பண்ணுவாங்க. பக்தி பண்றதுன்னு என்னது? சும்மா ஏதாவது கோயிலுக்கு போனோமா, சாமி விட்டுமா, சுண்டல் வாங்கி சாப்பிட்டோமா இல்லையா? ஏதாவது அதுவும் எப்போ, ஏதாவது திருவிழா சமயத்துல கோயிலுக்கு போவாங்க. எதுக்காக? அந்த பப்பர முட்டாயி, சுத்திர வண்டி, இதெல்லாம் விளையாடுறதுக்காக. அந்த வந்து ஜெயிண்ட் வீல் வண்டி சுத்திட்டு இருக்கும். அப்புறம் பஞ்சு முட்டாய் வித்துட்டு இருப்பாங்க. அப்புறம் பசங்க பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு புதுசு புதுசா ட்ரெஸ் போட்டு என்ன பாரு அழக பாருன்னு ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டா இல்லையா? இதுக்குதான் திருவிழா. திருவிழாவுடைய நோக்கம் வந்துட்டு கடவுள் மேல அன்பு செய்யறதுக்காக இல்ல, சும்மா நம்ம அப்படியே ஜாலியா கொண்டாட விளையாடுறதுக்காக. சோ அதனால இந்த மனுஷ பிறவி வந்துட்டா கூட இந்த பக்தி பண்றதுங்க இருக்கு இல்லையா, ஜனங்களை பொறுத்து பக்தி வந்து சும்மா எப்பயாவது சாமிக்கும் பண்ணும். அந்த சாமி கும்பிட்றது கூட ஏதாவது கோயிலுக்கு போனா சுண்டல் கிடைக்கும், இல்ல சும்மா போய் வீட்டுல சொல்லிட்டே இருக்கிறாங்க, எங்க தாத்தா திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, எங்க பாட்டி திட்டுறாங்க, எங்க அம்மா திட்டுறாங்க கோயிலுக்கு போக மாட்டேன், அதனால அதுக்கு வேண்டி போறது. இப்ப தாத்தா பாட்டியே டிவி தான் பாத்துட்டு இருக்கிறாங்க. எப்ப இந்த டிவி வந்துச்சோ அப்ப கோயில் கோலம் எல்லாம் மறந்தாச்சு. அதனால இந்த மனித பிறவி கிடைச்சு அது பாரத பூமியில பிறந்த ரொம்ப பாக்கியம் பண்ணியிருந்தாலும் அதுல பக்தி பண்றதுக்கு நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்புறம் அந்த பக்தியில கூட நிறைய பக்தர் இருக்காங்க, சினிமா நடிகருக்கு பக்தரா இருக்கிறாங்க, கரெக்டா? நிறைய பேரு சினிமா நடிகருக்கு பக்தரா இருப்பாங்க. அவர் படத்தை நான் ஒரு நாள் விட மாட்டேன், ஃபர்ஸ்ட் நாள் வந்தோடனே பாத்துருவேன், தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் கிரிக்கெட் பிளேயருக்கு பக்தரா இருக்காங்க, கோயிலாம் கட்டுறாங்க இல்லையா, விளையாட்டு வீரருக்கு கோயில் கட்டுறாங்க, சினிமா நடிகைக்கு கோயில் கட்டுறாங்க. இதெல்லாம் பக்தி கிடையாது, இதெல்லாம் வந்துட்டு அறியாமை. அது பேர் என்னது? அறியாமை. பக்திங்கிறது பகவான் இடத்துல மட்டுமே செய்யறது. பக்தின்னு என்னது? பக்தின்னு ஊது பத்தி நினைச்சுக்காதீங்க, வீட்டுல எல்லாம் பொருத்துவாங்கல்ல, பத்தி பத்தி வாங்கிட்டு வந்துடுவாங்க கடையில போய், அந்த பக்தி இல்ல இது. பக்தி பக்திங்கிறது என்னது? பகவான் மேல அன்பு செய்யறது, பகவான் மேல அன்பு செய்ய. அப்பேற்பட்ட பக்தர்கள்லாம் இந்த பாரத பூமியில தோன்றி இருக்காங்க, எண்ணற்ற வைஷ்ணவர்கள், எண்ணற்ற பக்தர்கள் தோன்றி பகவான் மேல அன்பு செய்திருக்காங்க. ராமானுஜாச்சாரியர், பிரபுபாதர், நிம்பார்க்கு சாமி, மதுவாச்சாரியர், இந்த மாதிரி எண்ணற்ற பக்தர்கள் இந்த பூமியில தோன்றி பகவான் மேல எப்படி அன்பு செய்யறது, பகவான் எப்படி அடையிறது. ஏன்னா இந்த மனித வாழ்க்கை கிடைத்ததுக்கு ரொம்ப அரிது. இப்ப பகவானை அடையிறதுக்கு வந்து ஆச்சாரியர் வந்து நமக்கு நிறைய வழிமுறைகள் கத்துக் கொடுத்துருக்காங்க. ஆசாரினா அந்த மர வேலை பாக்குறவங்க நினைச்சு, ஆசாரி இல்லது ஆச்சாரியர், நிறைய பேர் தமிழ்ல நிறைய பேர் தெரியாது, இன்னும் ஆசாரிங்கிற ஒரு மர வேலை பாக்குறவங்க நினைச்சு, ஆசாரி இல்ல ஆச்சாரியா, ஆச்சாரியன்னா குரு, ஆன்மீக குரு, சீர பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியர். சோ ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையில கத்துக் கொடுத்துருக்காங்க. எப்படி பகவான் மேல அன்பு செய்யணும், பகவான் மேல அன்பு செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும். இல்ல நிறைய பேர் முதல்ல இதுதானே கேள்வி கேட்பாங்க, ஓ அங்க இருந்து வேன் புடிச்சு வந்திருக்கிறோம், அங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும், இல்ல நீங்க அவ்வளவு தூரம் கூப்பிடுறீங்களா, அங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும், என்ன தருவாங்க, சும்மா வந்து பாருங்க, இல்ல ஏதாவது கொடுப்பாங்களா, எனக்கு கஷ்டம் போயிருமா, இல்ல முதல் கேள்வி என்ன, ஜனங்களுக்கு கஷ்டம் தீர்ந்துடுமா, நான் கஷ்டத்துல இருந்து விடுபட்டுருவோனா, எனக்கு செல்வம் கிடைக்குமா, பெயர் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, இல்லையா, இதுதான் எதிர்பார்க்கிறோம். எனக்கு வந்து உடனே பலன் கிடைக்கணும், என்ன கிடைக்கும், பகவான்கிட்ட வந்தா என்ன கிடைக்காது, பகவான்கிட்ட வந்தா எல்லாமே கிடைக்கும். அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன எஜேதம் புருஷம் பரம். ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுக்குது, நீ பகவான்கிட்ட வா, கிருஷ்ணாட்ட வா, பக்தி பண்ணு, உனக்கு என்ன வேணும், உனக்கு ஆசையே இல்லையா பரவாயில்ல, எனக்கு எனக்கு ஒரு ஆசையும் இல்லைங்க. அப்படி யாரும் இங்க இருக்கீங்களா, ஆசையே இல்லாதவங்க யாரா இருக்கீங்களா, யாருமே கிடைப்பாரு, ஒத்துரு கூட கைதூக்கல, எல்லாருக்கும் ஆசை இருக்கு. சர்வ காமா எல்லாத்துக்கும் ஆசைப்படுறவங்க இருக்கீங்களா, கைதுக்குங்களா பக்கம் யாருக்கு, எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க, அதுவும் இல்லையா, அப்ப பொய் சொல்றாங்க எனக்கு நிறைய பேர், ஆசை இல்லைங்கிறது கைதுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறதும் கைதுக்க மாட்டேங்கிறாங்க. அகாம சர்வ மோக்ஷ காமா எனக்கு முக்தி அடையணும்னு ஏதாவது ஆசை இருக்கா, இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் முக்தி அடையணும்னு ஆசை இருக்கு, முக்தி அடைகிறான முட்டாய் சாப்பிட்ற மாதிரி நினைச்சிங்களா, கை கீழே போடுங்க, முக்தி அடைகிறதுனா அவ்வளவு ஈஸி இல்ல, கொஞ்சம் பிராயத்தில் படணும், கொஞ்சம் தப வாழ்க்கையை வாழணும். முக்தி அடைகிறவங்க, முக்தி அடைன்னு விரும்புறவங்க முதல்ல சில தியாகங்களை பண்ண தயாரா இருக்கணும். தியாகம்னா என்னதுன்னா, பக்திக்கு பக்திக்கு அனுகூலமான விஷயங்களை மட்டும் செய்யணும், பக்திக்கு புறம்பான விஷயங்களை செய்யக்கூடாது. அப்படி சொன்னால் நிறைய பேர் முக்தியே வேணான்றான் இல்லையா, எனக்கு முக்தியே வேணாங்க, நான் எப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ பாகவதம் என்ன சொல்லுது, அகாம சர்வ காமவோ மோக்ஷ காம உதாதிரி தீவிரேன பக்தி யோகேன, உங்களுக்கு ஆசையே இல்லையா ரொம்ப சந்தோஷம், எல்லாத்துக்கும் ஆசைப்படுறீங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறீங்களா பரவாயில்ல, முக்தி அடைன்னு ஆசைப்படுறீங்களா சரி அதுவும் நல்லதுதான், என்ன பண்ணலாம், தீவிரேன பக்தி யோகேன, பக்தி யோக பக்தியை வந்து பகவான் மேல அன்பு பண்ணுங்க, எஜேதம் புருஷம் பரம், உங்க விருப்பத்தை எல்லாம் பகவான் வந்து பூர்த்தி செய்வார், பகவானே அடையலாம். பாகவதம் நமக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குது. ஆசையே இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் சரி, முக்தி அடையணும்னு விரும்புறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணணும், பகவான் மேல அன்பு செய்யணும். இந்த பகவான் மேல அன்பு செய்யறது எப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் பகவான் இந்த உலகத்துல அவரே தோன்றுறார். பகவானே தோன்றி பக்தர்கள் வந்து எப்படி தான் மேல அன்பு செய்யணும், அப்படி பகவானே பக்தரா தோன்றிய அவதாரம் தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு பகவான் தான், ஆனா அவர் பக்தராயிட்டு தோன்றினார், பக்தருடைய ரூபத்துல தோன்றி எப்படி பக்தர்கள் அன்பு பரிமாற்றம் செய்யறது, எப்படி எப்படி பகவான் மேல அன்பு செய்யறது, எப்படி பகவானுக்கு பக்தி பண்றது, எப்படி பகவானை சரணடைகிறது அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறார். சில நேரங்களில் பகவானே வந்துட்டு இந்த பூமியில தோன்றி லீலைகள் பண்றார், சில நேரங்களில் தன்னுடைய பக்தர்களை அமைச்சு வைக்கிறார், அவங்க இந்த உலகத்தில் தோன்றி வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்கள். இந்த உலகத்துல இன்னும் பாக்கியமானது என்னன்னா, மனிதனாக பிறந்தது மட்டும் இல்ல, பக்தி பண்றது மட்டும் இல்ல, பக்தர்களுடைய சங்கம் கிடைக்கிறது. பக்தருடைய சங்கம் கிடைக்கிறது இன்னும் ரொம்ப புண்ணிய பண்ணிருக்கணும். எவ்வளவு ஜென்மங்களா புண்ணிய பண்ணியிருந்தாதான் நமக்கு வந்துட்டு பக்தருடைய சங்கம் கிடைக்கும். சில பிரபுபாதருடைய கருணையினால நமக்கு உலகெல்லாம் பக்தருடைய சங்கம். எந்த உலகத்துக்கு போனாலும் பக்தர்கள் இருப்பாங்க. நீங்க அமெரிக்கா போங்க, அங்கேயும் பக்தர்கள் இருக்காங்க. ஐரோப்பியா போங்க, அங்கேயும் பக்தர்கள் இருக்காங்க. ரஷ்யாவுக்கு போங்க, அங்கேயும் பக்தர்கள் இருக்காங்க. சைனா, எந்த ஊர்ல உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் அங்கே பாத்தீங்கன்னா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. அதான் ஆச்சாரியர். அவர் எங்கெல்லாம் போறாரோ, யாரையெல்லாம் பாக்குறாரோ, பாக்குறத பத்தி சொல்ல என்ன இருக்கு? பிரபுபாதருடைய பாதம் அந்த இடத்துல பட்டுட்டாலே அங்க எல்லாம் பக்தர் ஆயிடுவாங்க. ரஷ்யா, ரஷ்யா யாரா பாத்துருக்கீங்க? உலக மேப்ல பாத்துருக்கீங்களா ரஷ்யா நாடு? ரஷ்யா வந்துட்டு கம்யூனிஸ்ட் நாடு. கம்யூனிஸ்ட்னா கடவுள் கிடையாது, கடவுள் மறுப்பு கொள்கை. அது மட்டும் இல்ல, முதலாளித்துவம், முதலாளித்துவம் எதிர்த்து போராடுறது, கடவுள் மறுப்பு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய ஊரு. எந்த ஊரு? ரஷ்யா. அங்க நீங்க ஏதாவது கடவுளை பத்தி பேசினா உங்களை சுட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஏதாவது பைபிள் இல்ல பகவத்கீதை ஏதாவது உங்க கையில பார்த்தாங்க, உங்க உங்க கையில புக் இருந்தா உங்க உடம்புல தலை இருக்காது, அவ்வளவுதான், பினிஷ், முடிச்சிடுவாங்க. எங்க? ரஷ்யால. பிரபுபாதர் வந்து அந்த தான் வந்து உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது ரஷ்யாவுக்கு போனார். ரஷ்யால போயிட்டு ஒரு ஒரு நாள் என்பது அங்க தங்கி இருந்தார். அப்ப பிரபுபாதர் வந்து அவருடைய அறையில இருக்காரு. அவருக்கு வந்துட்டு பழங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக அவருடைய சீடர் வந்து வெளியில வந்தார். வெளியில வந்து ஒரு கியூல நிக்கிறார், ஒரு பச்சை ஒரு பொருள் வாங்கக்கூடிய இடத்துல. அங்க ஒரு பையன் வந்துட்டு இவரை பார்த்தாரு. நீங்க வித்தியாசமா இருக்கீங்களே, யாரு நீங்க என்னன்னு கேட்டு பிரபுபாத அழைச்சிட்டு வந்தாங்க அந்த பையனை. ஒரு ஒரு பத்து நிமிஷம் வந்து பிரபுபாத பையன் பேசியிருப்பார். ஒரே ஒரு ஆளுக்கு தான் பிரபுபாத வந்து கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுத்தாரு. எந்த ஊர்ல? ஒரே ஒரு நபருக்கு தான் பிரபுபாத வந்து கிருஷ்ண பக்தினா என்னது, நம்ம ஏன் பகவான் மேல அன்பு செய்யணும், இந்த ஜட உலகம், இந்த உலகம் ரொம்ப துன்பம் நிறைந்தது, இந்த உலகம் வந்துட்டு இங்க நான் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் யாரா சொல்றீங்களா? கை தூக்குங்களே. பாருங்க, நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன், எனக்கு கஷ்டமே கிடையாது, துன்பமே கிடையாதுங்க. என்ன மாதிரி சந்தோஷமா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது. யாரா இருக்கீங்களா? இருந்தா பாக்கலாமே, ஒத்துரு கூட இல்லையா? அவ எல்லாத்துக்கும் ஏதோ வகையில துன்பம் இருக்கு இல்லையா? அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதி தெய்வீக், உடலால, இயற்கையினால, மற்ற ஜீவராசிகளால ஏதோ ஒரு துன்ப அனுபவிச்சிருக்கு, மனைவினால, கணவனால, இல்லையா? துன்பம் இருந்துட்டேதான் இருக்கு. அதனால பிரபுபா ரொம்ப அழகா சொன்னார், இந்த ஜட உலகம் வந்து தற்காலிகமானது, துன்பம் நிறைந்தது, நம்ம வந்து பகவான் இடத்துல போகணும், பகவான் மேல அன்பு செய்யணும், கிருஷ்ண பக்தி தான் உயர்ந்தது அப்படின்னு சொன்னார். யாரு? பிரபுபாத். பிரபுபாதர்கிட்ட கேட்ட அந்த ஒரு பையன், ஒரே ஒருத்தருக்கு தான் பிரபுபாத கிருஷ்ண உணர்வு போதிச்சார், அதுவும் சில மணி துளிகள் தான். இப்போ ரஷ்யால வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. ஆனா அந்த நிலை அடையிறதுக்கு அவங்க ரொம்ப கடினமா முயற்சி பண்ணாங்க. அவங்களை ஜெயில போட்டு கொடுமைப்படுத்தி அவங்களுக்கு ஊசியெல்லாம் போட்டு விட்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா. சாப்பிட ஒண்ணுமே, ஜபமே பண்ண முடியாது, ஜபமாலையெல்லாம் புடுங்கி வச்சிருவாங்க. நம்மகிட்ட ஜபமாலை வாங்கிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜபமாலை இல்லைங்க, அதெல்லாம் ஜபமாலைன்னு சொல்லிடுவோம் இல்லையா? ப்ரோ, என்கிட்ட ஜபமாலை இல்ல ப்ரோ, நான் ஜபம் பண்ணல ப்ரோன்றோம். ஆனா அந்த பக்தர் என்ன பண்ணாரு, ஜெயில போட்டு பூட்டி வச்சிட்டாங்க பிரச்சாரம் பண்ணதுனால. அவர் என்ன பண்ணார், காலையில பிரபுபாதருடைய பகவத்கீதை ஆங்கிலத்திலிருந்து ரஷ்ய மொழியில மொழிபெயர்ப்பு பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு வீட்டு பாக்ஸ்லையும் போட்டு போயிட்டார். ஏன்னா தெரிஞ்ச அவ்வளவுதான், கொண்டுருவாங்க எல்லாம் போட்டுட்டு போய் எல்லார் வீட்டுக்கும் பகவத்கீதை படிச்சு கடைசியில் அங்கங்க கொஞ்சம் எல்லாம் பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட குரூப்ல பக்தர் உருவாகிட்டாங்க. அவங்களை எல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டு என்ன பண்ணாங்க, ரொட்டி கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த ரொட்டியை எடுத்து தண்ணியில நினைச்சு நினைச்சு உருண்டையாக்குனாங்க. ரொட்டியை பிச்சு பிச்சு சின்ன சின்ன மாலையா உருண்டையாக்கி அதை நூல்ல கோத்து கோத்து ஒரு ஜவ மாலையாக்கிட்டாங்க. நம்ம கிட்ட ஜவமாலை போனா போனதுதான், அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணாவது ஹரே ஜவமாலை இல்ல பிரபு. அவங்க பாருங்க, சாப்பிட கொடுத்த ரொட்டி துண்ட சாப்பிடாம அதை மாலையாக்கி அதுல ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபிச்சாங்க. எப்பேற்பட்ட பக்தர்கள் அவங்க. இத்தனைக்கு அவங்களுக்கு கிருஷ்ணர் யாரு, ராமர் யாரு, பகவத்கீதைனா என்ன, மகாமந்திரத்தோட எதுவுமே ஆரம்பத்துல தெரியாது. அவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு சில பிரபுபாதருடைய சங்கம், தூய வைஷ்ணவ சுத்த பக்தருடைய சங்கம், சில மணி துளிகள் தான் கிடைச்சது. புரோபாடைய சங்கத்தினால புரோபாடைய பாதம் அங்கப்பட்டது, தாமரை பாதம். என்னாச்சு, ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடு, அவங்களே எல்லாம் ஹரே கிருஷ்ணா பக்தர் ஆயிட்டாங்க. அரசாங்கமே இடம் கொடுத்துருச்சு கோயில் கட்டுங்க, இஸ்கான் கோயில் கட்டுங்க. நீங்க எல்லாம் கீர்த்தனை பாருங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம் ராம். ரஷ்யாவுடைய தலைநகர் என்னன்னு தெரியுமா இருக்காது? ரஷ்யாவுடைய கேபிட்டல் வந்து மாஸ்கோ. மாஸ்கோன்னு ஒரு சிட்டி, பெரிய சிட்டி அது. அந்த அந்த மாஸ்கோ சிட்டியில முக்கியமான இடத்துல இஸ்கான் கோயில், பெரிய கோயில், பிரம்மாண்டமான கோயில் இதுதான். அதனால எந்த அளவுக்கு நம்ம வந்து பக்தருடைய சங்கத்தை பயன்படுத்திக்கிறோமோ, ரூபாவுடைய கருணையை எடுத்துக்க தயாரா இருக்குமோ, அந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்ற அடையும். அவங்க எவ்வளவு வைராக்கி பாருங்க, அந்த சாப்பிடாம விரதம் இருந்து அந்த கிடைச்ச ரொட்டி துண்டை வந்து மாலை முத்து முத்துகளாக்கி அதை கோர்த்து அதுல வச்சு ஜெபம் பண்ணாங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம். அப்ப எவ்வளவு முக்கியம் இந்த மகா மந்திரம் இல்லையா? நமக்கு சாப்பாடு கிடைக்குது, வேளாவளி துணிமணி கிடைக்குது, எல்லாமே இருக்கு, நமக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. நம்மள யாராவது சட்டையை பிடிச்சி நீ ஜெபம் பண்ண உன்ன கொன்னுருவேன்னா சொல்ல போறாங்க யாராவது வந்து? பாருங்க நம்ம நாட்டுல வந்துட்டு அந்த நாட்டிலே அது எப்படி இருந்தது, நீங்க உங்களுக்கு நீங்க ஆன்மீக பண்ணாலே உங்களை கொண்டுடுவான் சுட்டுருவான் இல்லையா? நமக்கு அப்படி கிடையாது, நம்ம எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் ஜபிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், நமக்கு முழு சுதந்திரம் இருக்கு, நம்ம எந்த தேவதை வேணா வழிபடலாம் இல்லையா? என் மனுஷனை கூட இப்போ கடவுளாக வழிபடுறோம், அதுக்கு அரசாங்கம் ஏதாவது சொல்றாங்களா என்ன? இப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்க நமக்கு யாருமே எதிரி கிடையாது, நம்ம நாட்டில் அரசாங்கம் எதிர்ப்பு கிடையாது, நம்முடைய குடும்பத்தார்கள் எதிர்ப்பு கிடையாது, நம்முடைய உறவினர்கள் யாருமே எதிர்ப்பு கிடையாது. நமக்கு ஒரே ஒரு எதிரி யாரு? நம்ம மனது தான். கொஞ்ச நாள் கூட போட்டுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் கொஞ்சம் கோயிலுக்கு வாங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, கொஞ்ச நாள் கூட போட்டுங்க, கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன். ஒருத்தர் என்ன பேசும்போது சொன்னார், அவர் வந்து ஒரு இந்த இந்து எழுச்சி இயக்கத்தில் இருக்கிறவர். சாமி நீங்கெல்லாம் நல்லா பண்ணுங்க சாமி, நிறைய பண்ணுங்க நீங்க சார், நீங்களும் வாங்க சார், எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். இல்லை சாமி நீங்க பண்ணுங்க, நானும் வந்துடுவேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, எனக்கு நிறைய கடமைகள்லாம் இருக்கு, எல்லாம் முடிச்சா நான் வந்துடுவேன், ஒரு போதும் வரமாட்டாங்க அப்படி சொல்றவங்க. யார் ஒருத்தர் வந்து எனக்கு அந்த கடமை இருக்கு, இது இருக்கு, என் பையன் வளர்ந்து ஆளாகட்டும், என் மனைவி வந்து அது சொல்லுவா, இல்லை என் பொண்ணு கல்யாணம் ஆகட்டும், பணம் எல்லாம் வரட்டும், வீடு எல்லாம் ஒண்ணு நடக்காது. ஜட உலகத்துல எதுவுமே வந்து நம்ம திட்டம் போடுற மாதிரி நடக்காது, அதாவது அந்தந்த நேரத்தில் நடக்கும். நம்ம அதெல்லாம் நடக்கிற வரைக்கும் இருப்போமான்னு தெரியாது, யாருக்கா உத்தரவாதம் இருக்கா என்ன? இப்ப பேசிட்டே இருக்கோம், திடீர்னு பூகம் வந்து எல்லாம் போக வேண்டியதான். நல்ல வேலை நம்ம ஹரே கிருஷ்ணா கோயிலேயே இருக்கோம், பூகம் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே சொல்லிட்டு அப்படி பகவான்கிட்ட போயிடலாம், கூட அங்க பிரசாதம் இருக்கு எடுத்து சாப்பிட்டே போயிடலாம். அங்க பிரசாதம் வச்சிருக்கிறாங்க, இங்க போக போற சாப்பிட்டாவது போயிடலாம் அப்படியே. ஆனா ஜட உலகத்துல இருந்து நம்ம பக்தி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு மரணம் போது ஐயோ அம்மான்னு கத்தி தரப்போம், அங்க ஹரே கிருஷ்ணா ராமா கோவிந்தெல்லாம் வராது. அப்படியே நம்ம சொல்ல பகவான் நாமத்தை சொல்லனாலும் பயிற்சி எடுக்காம சொல்ல முடியாது. இப்ப நம்ம இங்க எவ்வளவு பேர் தினமும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றீங்க, எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க, வெரி குட். நீங்க ஒண்ணு வேண்டாம், நம்மள நம்மளே பரீட்சை பண்ணி பாத்துக்கலாம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கீழே உழுக போயிருவோம், ஏதோ தடுக்கி விழுந்தோ இல்ல வண்டியில இருந்து கீழே விழுந்தோ ஏதாவது ஒண்ணு நடக்குது, அப்படி கதவு ஒரு கெட்ட கதவு வந்து அந்த நேரத்துல கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா மந்திரத்துல வந்து கவனமா சொல்லிட்டு இருந்தோம் அர்த்தம். நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரும்போது அந்த நேரத்துல பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நாமத்தை ஒழுங்கா சொல்லியிருக்கோம் அர்த்தம். அந்த மாதிரி யாராவது பண்ணிருக்கீங்களா? என்ன ஜவமே ஒழுங்கா பண்றது இல்ல, உண்மை உண்மை என்னன்னா நம்ம ஆபத்து காலம் வரும்போது நம்மளால கிருஷ்ணரை அழைக்க முடியலன்னா நான் பண்ற ஜபம் ஒழுங்கா பண்றது இல்லைன்னு அர்த்தம். அரை ஒரே சொல்லிட்டு இருப்போம், ஒரு பக்கம் ஹரே கிருஷ்ணா ஓடிட்டு இருக்கோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நாளைக்கு என்ன பண்றது, ஹரே கிருஷ்ணா அவங்க வருவாங்களே, அப்புறம் அதுக்கு இன்னொரு பொண்ணு வரும், ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா வீட்டுல என்ன சமையல் பண்ணியா சாப்பிட்டா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, இந்த மாலை மட்டும் உருட்டிட்டே இருப்பாங்க இல்லையா, கை வந்து இப்படி பைக்குள்ள விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், மாலை மட்டும் ஓடிட்டு இருக்கோம், நமக்கு உணர்வு எல்லாம் அந்த மாலையிலேயே கிடையாது, ஜபத்திலேயே இல்ல. அதனால முதல்ல நம்ம பண்ண பெரிய பெரிய பாக்கியம் வந்து நமக்கு பிரபுபாத மாதிரி ஆச்சாரியர் கிடைச்சது, பக்தருடைய சங்கம் கிடைச்சது. இது என்னது, இது மிகப்பெரிய வர பிரசாதம் கலியுகத்துல. ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா கலியுகத்துல பிறந்த ரொம்ப துர்பாக்கியசாலி, இங்க நிம்மதியாவே இருக்க மாட்டா, சண்டை போட்டே இருப்பாங்க, ரெண்டு புருஷன் பண்ணாட்டி தான் சண்டை போட்டுதான் இருப்பாங்க சொல்லு கலியுகம், கரெக்டா இல்லையா? அப்பேற்பட்ட இடத்துல வந்துட்டு சில பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் தோன்றதுனால நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கிறோம். அவங்களுடைய கருணையினால வந்துட்டு நமக்கு பாருங்க மகாமந்திரம் கிடைச்சிருக்கு, பக்தருடைய சங்கம் கிடைச்சிருக்கு, பிரசாதம் கிடைச்சிருக்கு. பிரசாதே சர்வ துக்கானாம், பிரசாதம் வந்து எல்லா விதமான துக்கங்களையும் போக்கிடும். கிருஷ்ணனுடைய பிரசாதம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. பகவானுடைய பிரசாதம், பகவானுடைய நாமம், பக்தருடைய சங்கம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பாக்கிய பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நம்ம விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ போறோம் சாப்பிடுறோம் அப்படி இல்லை. ஸோ எந்த அளவுக்கு நம்ம தீவிரமா தீவிரேன பக்தி யோகேன எந்த அளவுக்கு நம்ம உறுதியா இருக்கிறோம். வெளி தோட்டத்தில் நம்மளாம் ஓகே ஆயிட்டோம், வெளி தோட்டத்தில் வந்து திலக் போடுறோம், ஜெபம் பண்றோம், பக்தரோட கோயிலுக்கு வர எல்லாம் பண்றோம், ஆனால் உள் மனதுல எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ணனோட தீவிரமா எடுத்துக்கிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு சரணாகதி பண்ணிருக்கோம் நம்ம பகவான் இடத்துல, அதுதான் கேள்வி. அங்க நாம் ஜபிக்கும் போதே நம்ம கவனமா சொல்றோமா, ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா உச்சரிக்கிறோமா, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரொம்ப சுலபம் மந்திரம், கூட கஷ்டமே கிடையாது, எளிமையான மந்திரம், நமக்கு யாரும் எதிரிகளும் கிடையாது. இந்த மந்திரத்தை சொல்லாதன்னு யாரும் நம்மளை பிடிச்சி கழுத்தை நெருக்கி போறதும் கிடையாது, எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா இதெல்லாம் நேர்மாறா இருந்த இடத்துல கூட பக்தர்கள்லாம் நாம ஜபிச்சிருக்கிறாங்க. இங்க ரஷ்யா மாதிரி நாடுகள்ல கொன்னே போடுவாங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தவங்க கூட என்ன பண்ணாங்க, எதையுமே பொருட்படுத்தாம உயிர் போகுதா போகட்டும், அப்பயே நான் நாமும் தான் சொல்லிட்டு இருப்பேன். உயிர் போகும்போது நம்முடைய நோக்கம் என்னது, இந்த உடலை விடும்போது பகவான் நாம சொல்ல, அதுக்குதானே போராடிட்டு இருக்கோம். உடலை விடும்போது பகவானை நினைக்கணும்னா இப்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து பகவான் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம அந்த நேரம் மரணம் எப்போ வரும்னு தெரியாது இல்லையா, யாருக்கா தெரியுமா மரணம் எப்போ வரும்னு, தபால் போட்டெல்லாம் வராது, நான் வரப்போறேன்னு சொல்லிட்டுல போன் எல்லாம் சொல்லாது, மரணம் தான் நான் வந்துட்டேன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு வராது. எப்ப வேணாலும் நம்ம வந்து இந்த உலகத்தை காலி பண்ண தயாராக இருக்கணும். இந்த வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி தான், திடீர்னு வீட்டுக்காரர் வந்து வீட்டை காலி பண்ணா காலி பண்ணி தான் இருக்கணும், இல்லை இல்லை நான் வந்து வாடகை கொடுத்துருக்கேன் இங்கே தான் இருப்பேன்னு சொல்ல முடியும், சண்டையெல்லாம் போட்டுக்க முடியாது. வீட்டுக்கு ஓனர் வந்துட்டு ஒரு நாள் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவோம், போ பிடிச்சி போச்சு, கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ஜட உலகம். இந்த ஜட உலகத்தில் எதுவுமே நம்ம உரிமை கொண்டாட முடியாது, உரிமை கொண்டாலும் எதுவும் கொண்டு போக முடியாது, நல்ல உண்மையில தான் போகணும். அப்போ எப்போ வேணாலும் நமக்கு மரண, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, இந்த கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் எழுத்தி விட்டுட்டு தான் போகணும். உலகத்துக்கே பெரிய பணக்காரனாங்க, ஆமா எதுவுமே உறுதி கிடையாது, எல்லாத்தையும் ஒரு நாள் இங்கே விட்டுட்டு தான் போய் எதையுமே கொண்டு போக முடியாது. அதனால வந்து நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு என்னன்னா, நமக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு இது நம்ம கையில் இருக்கிறது வந்துட்டு பகவானுடைய நாமம் பக்தருடைய சங்கம், இது ரெண்டு மட்டும் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் நமக்கு கதியே கிடையாது, நம்ம அனாதைய தான், நம்மளை யாருமே ரட்சிக்கவே மாட்டாங்க. நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னது, பகவானுடைய நாமமும் பக்தருடைய சங்கம். அது கோடீஸ்வரா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே வாய்ப்பு தான். அதனாலதான் பிரபுபாதரோட இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, உலகம் முழுவதும் அனைத்து பக்தர்கள், அனைத்து விதமான நபர்கள் இருக்காங்க, ஏழை பணக்காரர் உயர்ந்த ஏதோ ஒரு பாரபட்சம் எல்லாத்தையும் இங்க பார்க்க முடியும். பெரிய டாடா பிர்லா கம்பெனில உள்ளவங்களும் இங்க இஸ்கான்ல கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இருப்பாங்க, சாதாரண ஒரு கூலி வேலை பார்க்கறவங்களும் இருப்பாங்க, எல்லா விதமான நபர்களுக்கும் இங்க இதான். பிரபுபாதர் வந்து உலகத்துக்கே ஒரு வீடு கட்டி கொடுத்தார். இந்த இஸ்கான்ங்கிறது வந்துட்டு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு பொதுவான வீடு, இங்க எல்லாரும் வந்து பகவான் மேல எளிமையா அன்பு செஞ்சு பகவானை அடையலாம். அப்பேற்பட்ட ஒரு கருணை வாய்ந்த ஆச்சாரியர் யாரு, பிரபுபாதர். பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள் இந்த பூமியில தோன்றி நம்ம எல்லாரும் வந்து துன்பத்திருந்து விடு வச்சாங்க. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றார் கிருஷ்ணன் சொல்ற அபிச்சேதி பாவியப்பிய, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நமக்கே தெரியும் நம்ம யாருமே ஒரு பெரிய சுத்த பக்தர் ஒன்றும் கிடையாது, நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கிறோம் இந்த ஜென்மத்துல, இதுக்கு முந்தைய ஜென்மத்துல அளவிட முடியாத கணக்கிட முடியாத எவ்வளவு பாவங்கள்லாம் செய்திருக்கோம், தெரிஞ்சும் தெரியாமலும் இல்லையா. சிலப்ப தெரிஞ்சே நடக்குது, சிலப்ப தெரியாம கூட நடக்குது, தெரியாம கூட நம்ம சில நேரங்கள பக்தர்களை திட்டிடுவோம், தெரிஞ்சே திட்டுறோம், அப்புறம் தெரியாம தெரிஞ்சே திட்டுறோம், தெரியாம திட்டிடுவோம், ஏதோ நடந்து போகும்போது நிறைய உயிரினங்கள் இறந்து போகுது, ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து அடுத்த உயிரினத்துக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், கரெக்டா இல்லையா? கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, சரி பரவாயில்ல போட்டு, நீ என் மேல அன்பு செய், என்னுடைய பக்தராரு, நான் உன்னை எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுவிச்சேன். அது இதை விட கருணை ஏதாவது வேணுமா நமக்கு, இதை விட யாராவது எளிமையான வழி தருவாங்களா? பகவான் வந்துட்டு ரொம்ப எளிமையான வழி கொடுத்துருக்காரு. கலியுகத்துல வந்துட்டு ஒரு அடையிறதுக்கு வெறுமனே நாம ஜபிக்கிறதுனா, நாமம் ஜெயி பகவானே சரணாகதி அடையணும், பகவான் தான் எல்லாம், அவரை விட ஒரு உயர்ந்த உண்மை இல்ல, அவர் தான் என்ன எல்லா துன்பத்திலிருந்து காப்பாத்துவாரு, ராஜாரியன் தான் என்ன காப்பாத்துவாரு அப்படின்னு முதல்ல நமக்கு என்ன வேணும், நம்பிக்கை வேணும். நம்பிக்கை வந்து அதுதான் மிக மிக முக்கியமானது. அந்த நம்பிக்கையை வலுப்படுத்த ஆச்சாரியர் இங்க தோன்றுறாங்க. ஒவ்வொரு ஆச்சாரியர் இங்க தோன்றி எண்ணற்ற அற்புதங்களை பண்றாங்க. பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் சொன்னோம் இல்லையா, எவ்வளவு கருணை வாய்ந்தவங்க வைஷ்ணவர்கள். நேத்து பேசிட்டு இருந்தோம், ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியருக்கு ரெண்டு பிரதான சீடர்கள் இருந்தாங்க, நிறைய சீடர்கள், ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருக்காங்க ராமானுஜர். ரெண்டு பிரதான சீடர், ஒருத்தர் பேர் வந்து கூரேஷ், கூரேஷ் கூரத்தாழ்வார் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் பேர் வந்து தாசரதி முதலி ஆண்டான்னு சொல்லுவாங்க. யார் யாரு? கூரத்தாழ்வார், தாசரதி, கூரேஷ். காஞ்சிபுரத்து பக்கத்தில் ஒரு அழகான கிராமம், கூரான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல மிக பெரிய ஜமீன்தார் குடும்பத்துல பிறந்தவர் கூரேஷ். பெரிய செல்வந்தர் குடும்பம், பெரிய ஜமீன்தார். அவங்க சும்மா செல்வத்துக்கு பஞ்சமே கிடையாது. அவங்க வீட்டுல காலையில சூரியன் உதிக்குது பாத்தீங்களா, யாராவது பாத்திருக்கீங்களா அதே காலையில சூரியன் உதிக்கிறது எல்லாம் பாத்திருக்கீங்களா? என்ன கலர்ல இருக்கும்? ஆரஞ்சு கலர்ல இருக்கும். பாத்திரவங்க தெரியும், பார்த்தவங்க எல்லாம் சூரியன் எந்திரிச்சு மூஞ்சில பலார்ந்து அடிக்கிற வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அந்த சூரியன் உதித்து இரவு நேரம் கடைசி ஒருத்தர் இருந்தா கூட அவங்களுக்கு கூட அன்ன தானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாரு? ஊரேஷ். காலையில சூரியன் உதிக்கும் போது ஆரம்பிப்பாரு தானம். யார் என்ன வந்து கேட்டாலும், பொன் பொருள் என்ன வந்து கேட்டாலும், ஆபரணங்கள் உடைகள் எது கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இல்லைன்னு ஒரு நாள் சொன்னது கிடையாது. நைட்டு ரொம்ப லேட் ஆயிரும், கிட்டத்தட்ட 12 மணி, 1 மணி, 2 மணி எல்லாம் ஆகும். சிலப்ப விடிஞ்சே போயிடும், அந்த அளவுக்கு கியூல நிப்பாங்க ஜனங்க அவர்கிட்ட தானம் வாங்கறதுக்காக. யார்கிட்ட? சில நேரங்கள்ல வந்து 1:30 மணிக்கெல்லாம் எல்லாரும் போயிடுவாங்க, அப்ப கேட்டை இழுத்து சாத்துவாங்க. சில நேரங்கள் கேட்ல வந்து சரி ஆயில் எல்லாம் உள்ள கீச்சு போட்டு சவுண்ட் அப்படின்னு சவுண்ட் எல்லாம் வரும், பாத்திருக்கீங்களா? சவுண்ட் வரும், ஆரம் அடிக்கும். இப்படி தினமும் அவங்க வீட்டு கேட்டு சாத்தும்போது ஒரே சத்தம். எந்த ஊர்ல? காஞ்சிபுரத்துல. காஞ்சிபுரத்துல ஒரு அற்புதம், காஞ்சிபுரம் ஒரு அற்புதமான திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்துல வந்துட்டு வரதராஜர்னு பகவானுடைய மூர்த்தி, யாரோ போயிருக்கீங்களா வரதராஜர் கோயிலுக்கு? பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்களா? காஞ்சி வரதராஜர், வரதராஜர் அங்க உள்ள லட்சுமிக்கு வந்து பெரிய பெரிய பேர் என்ன, யார் ஞாபகம் இருக்கு? லட்சுமி தேவியுடைய பேரு வரதராஜர், பெரிய நாயகி, பெரிய நங்கை, பெரிய அங்க எல்லாமே பெரிய பெரிய மூர்த்திகள் தான். சோ லட்சுமி தேவி, ஸோ லக்ஷ்மி தேவி பகவானுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ சேவை பண்ணிட்டே இருப்பாங்க. பகவானுடைய தாமரை பாதங்கள் அமைத்தி விடுவாங்க, பகவான் பக்கத்திலே இருந்து சேவை பண்ணுவாங்க. யாரு? அங்க இன்னொரு பக்தர் இருக்காரு காஞ்சிபுரத்துல, அவர் வந்து வரதராஜர் கூட பேசிக்கிட்டே இருப்பாரு பக்கத்துல. இப்ப நம்ம இருந்தே பேசிட்டோம்னு வச்சுக்கலாம், நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம்ல, அந்த மாதிரி பக்கத்துல இருந்தே பேசுவாரு. எங்க? காஞ்சிபுரத்துல. அவர் வந்து பகவானுக்கு சாமர வீசுவார். இப்ப நம்ம பகவான் சாமர வீசல, வெள்ள வெள்ள சாமரம் அந்த மாதிரி சாமர வீசுவார். காஞ்சிபுரம்னு ஒரு பேரு, தமிழ்ல திருக்கட்சி நம்பின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் அவர் வரதராஜ சாமரம் வீசிட்டே இருப்பாரு. இப்போ ஒரு பகவானுக்கு நைட் ஆனா தூக்கம் தொந்தரவாயிட்டே இருக்குது, கேட்டை சாத்துறாங்க, மூடுறாங்க, டமா டுமின் சவுண்ட் வருது. லக்ஷ்மி தேவி கேட்டாங்க காஞ்சிபுரம் நாட்டை என்ன சத்தம், தினமும் ஒரே தொந்தரவா இருக்கு, பிரபு தூங்கவே முடியல, அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு. யார் கேட்டாங்க? லக்ஷ்மி தேவி. யார் இடத்துல? காஞ்சிபுரம் நாட்டை திருக்கட்சி நம்பிட்ட. அவர் சொன்னாங்க, உங்க பக்தர் தாங்க அந்த கூரேஷ் இருக்காரு இல்லையா, அவர் பாருங்க சாப்பிட்றதும் இல்லை, தூங்குறது இல்லை, யார் என்ன வந்து கேட்டாலும் தானம் கொடுத்து காலையில விடியிலிருந்து ஆரம்பிச்சு நைட்டு விடிஞ்சா அடுத்த நாள் கூட சில நாள்ல விடிஞ்சிருது, ஆனா தானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி ஒருத்தர் இருந்தா கூட அவர் தானம் முடிச்சு கதவு இழுத்து சாத்துற வரைக்கும் அவரு ஓய்வெடுக்கிறதே இல்லை. இப்படிப்பட்ட பக்தனாவன் தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கிறது இல்லையா? இல்லைங்க, அவர்கிட்ட செல்வம் பூரா தான தர்மம், அடியாறுகளுக்கும் வைஷ்ணவம், யார் வந்து என்ன கேட்டாலும் தானம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. யாரு? யார் சொல்றாங்க? திருக்கட்சி நம்பி. யார் இடத்துல? லட்சுமி தேவி. லட்சுமி தேவிக்கு ரொம்ப சந்தோஷம், அவரை நான் பார்க்கணும், அப்பேற்பட்ட பக்தன் அவரு. தனக்குன்னு எதுவுமே உரிமை கொண்டாடாம எல்லாத்தையும் வரவங்களுக்கு எல்லாம் நம்ம ஏதாவது பண்ணுவோமா? முதல்ல நமக்கு எடுத்து ஒதுக்கி வச்சுக்குவோம். ஒண்ணு வேண்டாம், பிரசாதமே எடுத்துக்கோங்க. எல்லாம் எண்ணிட்டு இப்ப எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க? 60 பேர் வந்திருக்காங்களா? நம்ம 50 பேர் தானே பண்ணோம், 2 பிளேட் மாத்தி வச்சிருங்க இல்லையா? எனக்கு அது நமக்கு கிடைக்காம போயிட்டு என்ன பண்றது, அந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்ல. நீங்க தான் அப்படி ஒண்ணு என்ன சொல்லிட்டாங்கன்னு நினைச்சுக்காதீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்மளு. அப்ப இந்த காஞ்சிபுரம் கூரேஷ் வந்து அப்பேற்பட்ட ஒரு பக்தர், அவங்களை யாரு பாக்கணும்னு விரும்புறாங்க? நமக்கு எல்லாம் லட்சுமியோட தரிசனம் கிடைச்சிடாதா, அவங்க அப்படி சைட்ல பார்த்தா போது நம்ம பெரிய கூரையெல்லாம் பிச்சுட்டு போயிருவோம், நம்ம பெரிய பணக்கார ஆயிடுவோம். அப்பேற்பாடு லட்சுமி தேவியே பாக்கணும்னு சொல்றாங்க யார, ஊரத்தாழ்வார. அடுத்த நாள் காஞ்சிப்பூர் திருக்கட்சி நம்பி வந்து சொல்றாரு கூரேஷ்ட, ஏ நீ ரொம்ப பாக்கியசாலிப்பா, தாயார் உன்ன பாக்கணும்னு சொன்னாங்க. அவரு கேட்டாரு என்னையா அவரு பாக்கணும்னாங்க, நீ தான் நிறைய தான தர்மம் எல்லாம் பண்றியா, விடிய விடிய பண்ணிட்டு இருக்க, தூங்குறது எல்லாம் எவ்வளவு சேவை பண்ணிட்டு இருக்க, நீ உன்னை அவங்க பாக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னாரு. யாரு காஞ்சிப்பூர் யார்கிட்ட, கூரேஷ்ட சொன்னாரு. இது எல்லாமே அவங்களுடையதுதான், லட்சுமி தேவி தான் எல்லாத்துக்குமே ஆதாரம். இதெல்லாம் நான் என்னது ஒண்ணும் கொடுக்கல, அவங்களதுதான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஓ அவங்களது எடுத்து நான் தான் என்னதுன்னு எதுவுமே உரிமை கொண்டாடவே முடியாது. எல்லாமே பகவானுடையது, எல்லாமே தாயாருடையது, அவங்களதுதான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ நான் கொடுக்கறதுனா நான் அப்படிங்கிற அகங்காரம் எனக்கு இருக்கு, நான் கொடுக்கறதுனால அவங்க எனக்கு எனக்கு தரிசனம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி எனக்கு வேணாம், இந்த அகங்காரத்தினால நான் தான் தானம் கொடுத்தேன், அதனால லட்சுமி தேவி ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, அதனால எனக்கு தரிசனம் கொடுக்க தயாரா இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஓடிடுவோம், முதலாள பண்ணிடுவோம், ஏன்னா லட்சுமியோட பார்வை கிடைக்காதுன்னு ஏங்கிட்டு இருக்கிறோம். ஆனா இவர் என்ன சொன்னாரு, அப்பேற்பட்ட இது எனக்கு வேணாம், நான் தானம் தர்மம் செய்து அதுல இருந்து வரக்கூடிய புண்ணியத்தினால எனக்கு தாயார் தரிசனம் கொடுக்க வேண்டாம், என் குருவோடைய குருவோடைய கருணை, என் குருவோடைய ஆசீர்வாதத்தினால எனக்கு தாயாருடைய தரிசனம் கிடைச்சா போதும். இப்ப இவ்வளவு நாள் நான் தப்பு பண்ணிட்டேன், என் குருநாதருடைய சேவையை விட்டுக்கிட்டு இங்க உட்காந்து தர்மம் பண்ணிட்டு இருக்கிறேன், அது யாருடையது, அவங்களோட எடுத்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்ணாரு. ஒரே நாள்ல எல்லாரையும் கூப்பிட்டாரு, இந்த கிராமத்தை சுத்து வட்டார உள்ள அனைத்து ஜனங்களும் வந்தாங்க, என்ன வேணுமோ என்ன கேட்டாலும் கொடுத்தாரு, வீட்டில் உள்ள அனைத்து செல்வங்களையும் தர்மம் பண்ணிட்டாரு ஒரே நாள்ல. காலையில கோடீஸ்வரர், சாயந்தரம் வீட்டுல கையில ஒண்ணும் கிடையாது, கையில போட்டிருந்த வாழையில கீழே எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டாங்க. அவங்க மனைவி பேர் ஆண்டாள், ஆண்டாள்கிட்ட வந்து சொன்னாங்க ஒண்ணு வச்சு எல்லாத்தையும் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு நம்ம உடனே போ ஸ்ரீரங்கம் போகணும், ஆச்சாரியிடத்துல போகணும், நான் இவ்வளவு நாள் ஆச்சாரியனே மறந்து போயிட்டேன், இங்க உட்காந்து சும்மா என்னது நினைச்சு எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்ப எனக்கு வந்து பகவான் உணர்த்திட்டாரு, தாயார் உணர்த்திட்டாங்க, ஏன்னா அவங்க என்னுடைய புண்ணியத்தினால் எனக்கு தரிசனம் கொடுக்க நினைக்கிறேன், அது எனக்கு வேணாம், என் குருவோடைய கருணை எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு. யாரு அப்படி வர்ற வழியில அந்த காலத்துல எல்லாம் வந்து எங்க படம் நடந்துதான் போகணும், இவரு வேற தங்கிட்ட உள்ளதுல தான் வண்டி எல்லாம் இருந்தது, கொஞ்சம் ஏழையா இருக்கிறவங்க நடந்து போவாங்க, வசதியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல ரெண்டு ஒண்ணுதான், மாட்டு வண்டியில போனாலும் அதே வேகமா தான் போகும், நடந்து போகல, அந்த மாட்டு வண்டி கூட தானம் பண்ணிட்டாரு, பசுக்களை தானம் பண்ணிட்டாரு, மாடு எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டாரு, அப்படியே சந்தோஷமா நடந்து போறாரு, தன் குரு குருகிட்ட போய் சேர போறோம், குருநாதர்கிட்ட போறோம் அப்படின்னு எதுவுமே இல்லை. நமக்கு எல்லாம் எல்லாம் இருந்தால்தான் சந்தோஷம் வரும், நமக்கு செல்வம் இருக்கணும், சொந்தம் பந்தம் எல்லாரும் தான் சந்தோஷம், நம்ம கையில பிடிக்க முடியாது, அவர்கிட்ட எல்லாம் போனதுனால அவருக்கு சந்தோஷம், ஏன் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் எனக்கு என்ன இருக்கு, சந்தோஷமா போறாரு. அவன் மனைவி இவர் முன்னாடி நடந்து போறாரு, ஆண்டாள் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க, அப்படியே காட்டு வழியா போகும்போது ஆண்டாள் அப்படி வேர்க்குது, உடம்பெல்லாம் வேர்த்துட்டு பட படக்கு கையில நடுங்குது, திரும்பி பார்த்தாரு இவர் ஜாலியா போயிட்டு இருக்காரு, சந்தோஷமா போயிட்டு இருக்காரு. யாரு ஆண்டாள பார்த்தோன்னு அப்படி முகம்லாம் வேர்த்துருச்சு, என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளவு பயம், நீ மடியில தான் வச்சிருக்கியா, வழியில மடியில கணவர் தான், வழியில பயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மடியில வச்சுதான் பயந்து பயந்து போகணும், இந்த விருந்தாவனத்துல என்ன பண்ணுவாங்க, விருந்தாவனம் யாரா போயிருக்கீங்களா, இங்க விருந்தாவனத்துல என்ன பண்ணுவாங்க, குரங்குகள் எல்லாம் நிறைய இருக்கும், ஏதாச்சும் பொருள் வாங்கிட்டு உள்ள வச்சு கூட்டு போவோம், டீ பயந்து பயந்து போவோம், இங்க குரங்கு பிடிக்கிறோம், கண்ணாடி வேற தூக்கிட்டு போயிடும், அந்த அளவுக்கு இங்க சேட்டை பண்ணுவாங்க வானரங்கள்லாம். சோ அந்த மாதிரி இவங்களுக்கு பயம் வேற, ராத்திரி நேரம் வேற இருக்கு, பயமா இருக்குது, என்ன என்ன உனக்கு, நம்ம எல்லாம் கொடுத்துட்டோமே, இல்லீங்க பிரபு, நீங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்க, நீங்க எதுல சாப்பிடுவீங்க, நீங்க தினமும் சாப்பிடுற தங்க தட்டு இருந்ததுல அது ஒன்னாவது நம்ம வச்சுக்குமே எடுத்து வந்துட்டோம், அடி பைத்தியக்காரி, அதையே தூக்கிட்டு வந்தோம், அதை தூக்கி போடும், அதை தூக்கி போடு, நம்ம ஆச்சாரிட்ட போய் சந்தோஷமா இருக்கும்னு கிடைச்சி வச்சிருந்த தங்க தட்டி தூக்கி வீசிட்டாங்க, நம்ம பிளாஸ்டிக் தட்டியே தூக்கி வீச மாட்டோம் ரோட்ல இல்லையா, பிளாஸ்டிக் தட்டியே கழுவி கழுவி வச்சு சாப்பிடுவோம், தூக்கி வீச மாட்டோம், 10 ரூபா கொடுத்து வாங்கினீங்கருவோம், தங்க தட்டை தூக்கி தரையில வீசிட்டு போனவங்க யாரு, ஆண்டாலும் கூரேசு. நேரம் ராமானுஜர் பாதங்கள் வந்து சரணடைஞ்சாங்க, குருகிட்ட வந்தா குரு முதல்ல என்ன தெரியுமா சொன்னாரு, குருகிட்ட வந்து கேக்குறாரு ராமானுஜர் இடத்துல, ஆச்சாரியனே நான் நீங்க தான் உங்களுடைய சேவை தான் எனக்கு வேணும், எனக்கு எது வேணாம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னா, சரி அப்ப நீ போய் கிரகஸ்தருடைய குவார்டர்ஸ்ல தங்கிக்க, இவங்க கல்யாணம் ஆனவங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் பிரம்மச்சாரிகள் தனியா தங்கியிருப்பாங்க, கிரகஸ்தர்லாம் தனியா இங்க தங்கிக்கோன்னு. அப்புறம் ஆச்சாரியன் வந்து எனக்கு வந்து மந்திரத்துடைய தாற்பயம் வந்து சொல்லி கொடுங்க, இந்த சர்வதன்மான் பரித்தியாச்சியா கேள்விப்பட்டிருக்கீங்களா, சர்வதன்மான் பரித்தியாச்சிய மாமேகம் சரணம் ரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷக்ஷாமி, அதுக்கு அர்த்தம் என்னது, எல்லா விதமான தர்மங்களையும் தொடர்ந்து என்னை மட்டுமே சரணடைவாயாக, நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்து விடுவிக்கிறேன், பயப்படாதே, இதோடைய அர்த்தம் எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்க கேட்டார். யாரு? ஊரே யார்கிட்ட? ராமானுஜர் சொன்னாரு, நீ போய் பிக்ஷை எடுத்துட்டு வா. காலையில கோடீஸ்வரர், சாயந்தரம் குரு பார்க்க வந்து ஒரு பிக்ஷை எடுக்க அமிச்சிட்டாரு. பாத்துக்கங்க, நம்மளா என்ன பண்ணுவோம்? இல்ல என்ன, நான் கோடீஸ்வர குடும்பத்துல இருந்து என்ன பிக்ஷை எடுக்க சொல்றாரு, இவர் என்ன குரு அப்படின்னு கேள்வி கேட்டுருவோம் நம்ம, அந்த மாதிரி ஆளுங்க நம்ம. ஆனா கூரேஷ் என்ன பண்ணாரு, தன் குருவுடைய கட்டளை என்னது, பிக்ஷை எடுத்துட்டு வர சொன்னாரு. ஒரு வீடு வீடா போய் பிக்ஷை எடுத்துட்டு வந்து குருவிட்ட சமர்ப்பிக்கிறார். அதுக்கப்புறம் குரு வந்து அவருடைய எளிமை, அவருடைய பணிவு, அவருடைய துறவு எல்லாம் பார்த்து மந்திர உபதேசம் பண்ணார். யாரு? பாத்துக்கோங்க, ஜட உலகத்துல வந்து ஆச்சாரியன் எப்படி வாழ்ந்து காமிக்கிறாங்க, எதுவுமே இங்க நிரந்தரம் கிடையாது. குருவுடைய கருணை தான் நிரந்தரம், மகா மந்திரம் தான் நமக்கு வேணும். குருவுடைய கருணையை பெறணும், பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சு பகவானிடத்துக்கு திரும்ப போகணும். அந்த இடம் தான் நிரந்தரமானது, அதுதான் நித்தியமானது, அதுதான் உண்மையான சந்தோஷம் தரக்கூடியதுங்கிறத பக்தர்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு ரொம்ப அழகா கத்துக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு மந்திர உபதேசம் வாங்கிட்டாரு. யாரு? பக்கத்திலேயே இன்னொரு சீடா நின்னுட்டு இருக்கிறாரு, அவர் தான் இவரு மகா பொருள் அல்ல, கொஞ்சம் அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்கள வந்து கிணத்துல இருந்து தண்ணி எல்லாம் எடுக்க வச்சு, பாத்திரம் எல்லாம் கழுவு வச்சு, துணி எல்லாம் துவச்சு, அப்படி புளிஞ்சு எடுத்துட்டாங்க அந்த பொண்ணை. அப்படியே ரொம்ப கஷ்டம், வேதனையோட வராங்க ராமானுஜர் இடத்துல. குருநாதா இப்படி எல்லாம் பண்றாங்க, என்னால பக்தியே பண்ண முடிய மாட்டேங்குது, என்னால ஜபிக்க முடியல, என்னால பக்தி பண்ண முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு ஒரு இடத்துல வந்து அழுகுறாங்க. அப்ப ராமானுஜர் அப்படியே திரும்பி பார்த்தாரு இந்த சீடரை. பார்த்தாதான் பார்க்கதான் செஞ்சார், ஒன்றும் சொல்லவில்லை இல்லை, நீ அங்கே போன சொல்ல பார்த்தாரு. இவர் உடனே கிளம்பிட்டார் அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டில் போயிட்டு இந்த தாசரதி இருக்காரு, அவர் பெரிய பண்டிதர், அவர் பெரிய ஸ்காலர், அவர் நம்மள மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. அவருக்கு வேதங்கள் தெரியும், புராணங்கள் தெரியும், இதிகாசங்கள் தெரியும், உபனிஷத்துங்கள் தெரியும், மிகப்பெரிய பண்டிதர் அவர். யாரு? தாசரதி, ராமானுஜர் சீடர். அங்கே போய் அந்த பொண்ணு வீட்டில் சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். சமையல் வேலை பார்த்து பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சு, கிச்சன் எல்லாம் சமையல் எல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு சாதாரண சேவகனாக வாழ்ந்துட்டு இருக்கிறார். யார்ட்டையும் வெளியே காமிச்சிக்கவே இல்லை ராமானுஜருடைய சீடர். இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. ஏன்னா குருவோடைய மனதில் என்ன இருக்குன்னு ஒரு பார்வையிலிருந்தே தெரிஞ்சுக்கிட்டார் சீடர். நமக்கு சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. குரு வந்து சொல்றாரு, 16 மாலையாவது குறைஞ்சபோது செய்யப்பானா, அது கூட ஏற மாட்டேங்குது நமக்கு இல்லையா. அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணாங்க, இந்த தாசரதி போயிட்டு அப்படியே ஒரு சேவகனுடைய சேவகனாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். ஒரு நாள் ஒரு பக்தருடைய கூட்டம் எல்லாம் அங்க வந்தாங்க அவங்க வீட்டுக்கு. பெரிய பெரிய பண்டிதர்கள் பிராமணர்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது அதுக்கு தப்பா விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்த சமையல் ரூம்ல உட்காந்து கேட்டுட்டு இருந்தவர் அங்கிருந்து வெளியில வந்து அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லைங்க இதுதான் சொன்னார். அவங்களுக்கே ஆச்சரியமாயிருச்சு, ஒரு சமையல்கார வந்து சமஸ்கிருதம் பேசுறாருன்னு. அப்பதான் கேட்டா, நீ யாரு? நான் வந்து ராமாதிரி சீடர். நீங்க ஏன் இங்க வந்து பண்றீங்க? இது எந்த குரு உடைய கட்டளை? வெறுமனே குருவோடைய கட்டளையை நிறைவேற்றினாலும் குரு ரொம்ப சந்தோஷமாயி அந்த மந்திரத்தை வந்து அவருடைய தாத்பரியத்தை சொல்லி கொடுத்தாரு. யாரு? ராமானுஜர். யாருக்கு? தாசரதிக்கு. அந்த மாதிரி பெரிய பெரிய பக்தர்கள்லாம் வந்து எந்த ஒரு அகங்காரம் இல்லாம, கர்வம் இல்லாம, ரொம்ப எளிமையா வாழ்ந்திருக்கிறாங்க. தன்னுடைய ராஜ்யம் சொத்து எல்லாத்தையும் இழந்து பகவானுடைய சேவைதான், குருவுடைய சேவைதான் எனக்கு வேணும், பகவானுடைய கருணை எனக்கு வேணும், குருவுடைய கருணை இருந்தால் பகவானுடைய கருணை கிடைக்கும். ரொம்ப எளிமையாக அடியோருக்கு அடியோனாக, எளியவனுக்கு எளியவனாக, ரொம்ப ரொம்ப கீழ்நிலையில வாழ்ந்திருக்காங்க பெரிய பெரிய பக்தர்கள்லாம். கூரத்தாழ்வார், தாசரதி, பிரபுபாதர், ராமானுஜர், இந்த மாதிரி ஓரோரு பக்தர்களுடைய சரித்திரம் இங்க நடந்தது. எந்த எங்க? பாரத பூமியில. அதுவும் ராமானுஜ சம்பிரதாயம் தமிழ்நாட்டில் நடந்தது. இப்போ நம்ம பேசினது எல்லாமே தமிழ்நாட்டில் தான். காஞ்சிபுரம் ஆகட்டும், ஸ்ரீரங்கம் ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய வைஷ்ணவ ஆச்சாரியெல்லாம் தோன்றிய இடம் அது. ரொம்ப ரொம்ப பெரிய வைஷ்ணவ பக்தர்கள் அந்த மாதிரி இடத்துல நம்ம பிறந்ததுக்கு, நம்ம வந்து இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்போ அவங்க பண்ண தியாகம், அவங்களுடைய வைராக்கியம், இது வந்து ஒரு கடுகளவு நமக்கு இருந்தால் போதும். குருதேவ் கிருபா பிந்து தியா, கிருபா பிந்து, பிந்துனா ஒரு சின்ன டிராப், சிந்துனா ஒரு பெரிய ஓஷன், சின்ன துளி இருந்தா போதும் ஆச்சாரியுடைய கருணை. அதனால நமக்கு ரொம்ப அற்புதமா வாய்ப்பு பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. நம்ம என்ன பண்ணணும்? பிரபுபாதர் சொல்றது அப்படியே செஞ்சோம்னா போதும், வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். புதுசா எந்த யோகாவும் கிரியேட் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், தலையில நிக்க வேண்டாம், நம்ம எதையும் துறக்கவும் வேண்டாம். நம்ம என்னவா இருக்குமோ அப்படியே இருந்துகிட்டு கூடவே பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. இதுதான் ஓரொரு ஆச்சாரியம் ஓரொரு சம்பிரதாயத்திலையும் ஓரொரு ஆச்சாரியர்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தான் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும், பகவான் மேல் அன்பு செய்யணும், ஆச்சாரியனுக்கு எளிமையா இருந்து கைங்கரிய பண்ணணும். எவ்வளவு பேர் தயாரா இருக்கீங்க அதுக்கு? எல்லாரும் வெரி குட். இதை மட்டும் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வேற எதுவுமே கண்ணை மூடிட்டு செல்ல எதுவுமே பண்ண வேண்டாம். ஜபமாலை எடுத்து நம்ம நாமம் ஜபிக்கிறோம், குருவுக்கு அவருடைய கட்டளையை நிறைவேற்றும், பிரபுபாதருடைய இயக்கத்துல வந்து பிரபுபாதர் என்ன சொல்லி கொடுக்குற அதன்படி எளிமையா வாழ்ந்தோம்னா நம்ம எல்லா இந்த ஜென்மத்திலேயே ஆச்சாரியர் வந்து நம்ம பகவான் ஆட்சியும் போயிடும். அந்த வைராகியம் உறுதியும் மட்டும் இருந்த போது அந்த வைராகியம் எப்ப வரும்? பக்தருடைய சங்கத்திலேயே இருந்து பக்தி பண்ணிட்டு தான் வரும். தனியா பண்ண போயிடும், இன்னைக்கு வைராகியம் இருக்கும் நாளைக்கு போயிடும். இன்னைக்கு எல்லாம் முடி பண்ணிடுவான், நான் இன்னையில இருந்து எப்படியா ஜபம் பண்ணிடுவேன். ஒரு வாரம் ஆச்சு அவ்வளவுதான் போச்சு, வீட்டுக்கு போனா வைராகியம் போச்சு. வீட்டுக்கு போன ஸ்மசான வைராகியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்மசான வைராகியம் என்ன தெரியுமா? யாருக்கு தெரியும்? ஸ்மசானத்துல போய் சொல்லுவான், நமக்கு ஒரு நாள் இப்படித்தாங்க பாருங்க, நல்லாதான் இருந்தா போட்டுன்னு போயிட்டாரு, நம்மளும் ஒரு நாள் டப்புன்னு போயிடுவோம்மா, இங்க வந்து நல்லா விட்டுக்கிட்டுமா சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்டு ஸ்மசானத்துல போனோடனே வைராகியம் பேசுவான். என்ன சார் வாழ்க்கை? அவ்வளவுதான் சார், இதா இப்ப வந்தாரு போனார் சார், டப்புன்னு வந்துச்சு போயிட்டாரு சார். நீங்க இப்ப சார் நமக்கு எல்லாம் ஒரு நாள் அப்படிதான் சார்மா, ஆனா வந்துட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அவ்வளத்தையும் செய்வாங்க, அதுதான் ஸ்மசான வைராக்கியம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது வைராக்கியம். வைராக்கியம்ங்கிறது பக்தருடைய சங்கத்திலிருந்து இந்த மாதிரி பக்தர்லாம் எப்படி வாழ் பிரபுபாதர் ராமானுஜாச்சாரியர் அந்த ரஷ்ய பக்தர்கள் அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு மிகச்சிறந்த வைஷ்ணவராக வாழ்ந்திருக்காங்க, அவங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அவங்க பண்ண தியாகத்துல ஒரு கட்டுக்கு அளவு நம்ம செய்தா கூட ரொம்ப ஒண்ணும் அவங்க பெருசால ஒண்ணு பண்ண வேணாம். நீங்க நாளைக்கே எல்லாத்தையும் விட்டு மொட்டை போட்டு கோயில வந்து உட்காந்து நான் யாராவது சொல்ல போறோம் இல்ல, அவங்க 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 இடத்துல இருந்து பக்தி பண்ண போதும். ஓகே ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.